கர்த்தாவே, உம்முடைய சித்தங்கள் எங்களுக்கு அடைக்கலாம் இல்லையா? உம்முடைய தயவிலே நாங்கள் வாழ்கிறோம், உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இம்மட்டுக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காக சோதனை. தேவாவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவரே, எங்களுடைய உள்ளங்களிலே தேவ வார்த்தைகளை விதைக்கிற தேவ ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசுகிறார், இடைவடுகிறார். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் விழுந்து எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவே, மாலை அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Bless you, my sister. திருப்பிக்கொள்வோம். யாக்கோபு எழுதிட்ட நிருபம் ஐந்தாம் அதிகாரம் செவ்வொன்றில் ஏழில் இருந்து பதினொன்று வரைக்கும் நான் வாசிக்கப்போம். யாக்கோபு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழில் இருந்து பதினொன்று வரை நாம் வாசிக்க கேட்போம்.
இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவரை ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசல்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருத்தாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே.
11 வசனம் இப்படியாய் சொல்வது, பொறுமையாய் இருக்கிறவர்களை, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறேன். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நான் சொல்லல, ஆண்டவர் வசனங்கள். நான் வாசித்த இந்த 7 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை நீங்க பார்த்து கிட்டத்தட்ட 4 தடவைகள் நீடிய பொறுமை எடுவது. பேஷண்ட் வேற, லாங் சஃபரிங் வேற, பொறுமை வேற, நீடிய பொறுமை. அங்கதான் பஞ்சம் நமக்கு தேவையானது. இன்றைக்கு பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போறோம். பொறுமையாக இருக்கிறவர்களை உலகம் பாக்கியவான்கள் என்று சொல்றது கடினமானது. இயேசுல அப்படி சொல்ல, அதிகம் கதைக்கிறவர்களை செயல் திறமை உள்ளவர்களை தான் பாக்கியவாங்க சொல்ல. ஆனால் வேதம் சொல்றது பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான். இதை குறித்து யாக்கோபு எழுதும் போது 7 வசனத்திலிருந்து அவர் சொல்லிக் கொண்டு வருகிற காரியம் என்னவென்றார், இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதுவரைக்கும் நாம் நீடிய பொறுமையா இருக்கணுமா? ஆண்டவர் திரும்பி வரும் வரைக்கும், until he come back again, அவர் திரும்பி வரும் வரைக்கும் நாம் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமை உள்ளவளாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு சொல்றது. அதை சொல்லி போட்டு சொல்லுறாரு, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியையும் பின்மாரியையும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கான். ஒரு விவசாயி நிலத்திலே தன் வயலிலே விதையை விதைத்து மழைக்காக அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். ஏனென்றால் அந்த மழை அவன் விதைத்த விதையை விளைய பண்ணுகிறது. ஆகவே அந்த மழைக்காய் அந்த விவசாயி பொறுமையோடு காத்திருக்கிறதை யாக்கோபு நமக்கு திருஷ்டாந்தமாக அல்லது ஒரு 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 நாம் விளங்கிக் கொள்வதற்காக அதை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு காட்டுகிறார். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் பொறுமை உள்ளவளாக இருக்க வேண்டும். இதே யாக்கோபு 3:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால், இதோ இதே யாக்கோபு 3:2 என்ன சொல்றது பாருங்கள். 3:2
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
போது நாம் எல்லோரும், ஹலோ, இங்க உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லோரும் என்னையும் சேர்த்து நாம் எல்லோரும் அநேக விஷயங்களை செய்யறோம், தவறுகிறோம். So we had a mistake in our life. It is true and truth. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில தவறுகிறோம் என்பதை முதலாவது நாம் ஒத்துக்கொள்வோம். So we have to accept the truth. Oh, we have to accept the word of God as the word of God. தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டு ஒரு பக்குவம் நமக்கு வேணும். அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா? நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஆகவே நாம் மற்றவிடத்திலே பொறுமையாக இருக்கணும். இஃப் யூ டோன்ட் மேக் மிஸ்டேக், ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தவறுகளே இழைக்காத ஒரு நபராக இருப்பாயா இருந்தால் மற்ற குடத்திலே நீ பொறுமை இல்லாமதாக நடந்து கொள்ளலாம் என்று சொல்லலாம். பட் நீங்களும் நானும் இன்று வரைக்கும் தவறு விடுறவளாக தான் இருக்கிறோம். தெரிந்து செய்கிற தவறுகளும் உண்டு, தெரியாமல் செய்கிற தவறுகளும் உண்டு. சோ எதற்கும் ஒன்று நிச்சயம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். இதை குறித்து யோசிக்கும் போது மத்தேயு 18:1 ஒரு காரியத்தை நாம் பார்த்துக் கொள்வோமே. சீக்கிரம் வாருங்க. மத்தேயு 18:26-29 படிங்க. மத்தேயு 18:26 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையிலே இந்த காரியத்தை குறித்து நாம் ஓரளவு நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். 18:26-29
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான்.
இந்த உபம் முழுவதே நாம் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் நாட் அவர் தீம் டுடே. ஆனா இந்த வசனத்தை மாத்திரம் நாம் எடுத்து நான் என்ன நம்ம செய்திக்கு பொருத்தமாக இருக்கப்படியால், இங்கே அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாக, ஆண்டவனே, நான் உம்மிடத்திலே கடன்பட்டது உண்மை, நான் உமக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது உண்மை, தயவு செய்து என் மேல பொறுமையார், நான் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன், நான் கொடுத்து தீர்க்கும் வரைக்கும் என் மேலே பொறுமையாக என்று இவன் இப்படியாக கேட்டபோது, அந்த அந்த கடன் கொடுத்தவன் அவன் கடன்களை எல்லாம் மன்னித்து விட்டான், அவனை ஃப்ரீயாக்கி விட்டான். ஆனால் இந்த மன்னிப்பை பெற்று இந்த பொறுமைக்கு பாத்திரவானாக இருந்து இந்த மன்னிப்பை பெற்றவனிடத்திலே கடன்பட்ட இன்னொருத்தன் வரும்போது, அவன் கழுத்தை நெருக்கி ஒப்புவி, நீ பட்ட கடனை கொடுத்து தீர். அப்ப இதே வார்த்தையை அவனும் பாவிக்கிறான். 29 பாருங்க, 29 படி.
அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை.
இப்ப இதே வார்த்தையை அந்த வேலைக்காரனும் யூஸ் பண்றான். இவனிடத்துல கடன் பட்டவன் சொல்றான், ஆண்டவரே இடத்திலே பொறுமையாயிரும், நான் கடன்பட்டதை எல்லாம் கொடுத்து தீர்க்கிறேன், தயவு செய்து என் மேல் பொறுமையாக இருக்கும் சொல்லி கேட்டுக்கொண்டான். ஆனால் இவனோ அவனிடத்திலே பொறுமையாயிராமல் அவனை மன்னித்து விடாமல் அவனை கடினமாக நடத்தினதை நாம் அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, மற்றவர்கள் தசோடல கவனி, மற்றவர்கள் விடுகிற தப்பிதங்களையும் தவறுகளையும் நாம் பொறுத்துக் கொள்வேன். அப்பொழுதுதான் நாம் விடுகிற தவறுகளையும் மற்றவர்களும் பொறுத்துக் கொள்வார். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் தவறு விடும் போதெல்லாம் நான் அவரிடத்தில் பொறுமையா தான் இருக்கேன். பிகாஸ் தே ஆர் மை சில்ட்ரன். தண்டிக்க வழி இடத்துல தண்டிக்கவும் கண்டிக்க வழி இடத்துல கண்டிக்கவும் நம்முடைய பொறுப்பு. ஆனால் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கபடியால் நாம் அவரிடத்தில் பொறுமையாக இருக்கும். நாம் எல்லோருமே தேவனுக்கு பிள்ளைகள். ஒன்று நமக்கு தெரியும் அல்லது ஒன்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், தேவாதி தேவன் நாம் எல்லோரு மேலும் மிகுந்த பொறுமையாக இருக்க என்பது வரக்கூடாது. அவர் பொறுமையாக இருக்கிறபடியால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்று வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆகவே நாமும் மற்றவருடைய விஷயத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. நான் விதைக்கிறத நாம் அறுக்க முடியும். பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் இன்றைக்கு பொறுமைக்குத்தான் பஞ்சமாக இருக்கிறது. பொறுமைக்கு விரோதி கோபம் அல்லது முட்கோபம், இன்னும் ஒன்று அவசரம், இன்னும் ஒன்று முறுமுறுப்பு. எங்கே பொறுமை இல்லையோ அங்கே அதிகம் அதிகமாக முறுமுறுப்பு இருக்கும். நான் கொஞ்சம் சுலோவா பேசுறேன். ஏனென்றா நான் சில இடத்தை சொல்ற அறிவிப்புகளையே சில பேர் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசிக்கும் போது, நான் சில இடத்துல வேகமாக பேசுறது எப்படி விளங்கும் என்றது எனக்குள்ள ஒரு கேள்வி. ஊழிய ஆரம்ப காலத்தில் நான் இதை விட பல மடங்கு வேகமாக பேசியிருக்கிறேன். ஆனா இப்ப வர வர ஒருவேளை வயசும் போதுதான், ஆனா இப்ப வர கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சுலோவா பேசுறதுக்கு முயற்சி செய்ய. பொறுமைக்கு எதிரி அல்லது விரோதி கோபம் அல்லது முட்கோபம், இன்னும் ஒன்று அவசரம், இன்னும் ஒன்று முறுமுறுப்பு. எங்கே பொறுமை இல்லையோ அங்கே பொதுமாக இந்த மூன்று காரியங்களை நீங்க பார்க்கலாம். அவசரம் இருக்கிற இடத்துல பொறுமையை கண்டுபிடிக்கிறது கடினம். பொறுமை இல்லாத இடத்துல முறுமுறுப்பு வேகமாக வருவது தெரியும். எப்பொழுதெல்லாம் நமக்கு கோபம் வருகிறதோ பொதுவாக அப்பொழுதெல்லாம் நம்முடைய பொறுமையை நாம இழந்து விடுகிறோம். இதை குறித்து நான் யோசிக்கும் போது வேதத்தில் ஒரு வேத பகுதி எனக்குள்ள ஞாபகம் வர்றது. அதையும் பார்த்து விடுவோமே. திரும்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 32 சீக்கிரமாக வாருங்கள். நாம் இப்பொழுது முகமுறைக்குள்ளதான் நிற்கிறோம். யாத்திராகமம் 32:1-4 நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 32:1-4 நாம் வாசிக்கப்போம். எல்லோரும் தயவு செய்து கவனித்து பாருங்க. வாசி.
மூசே மலையிலிருந்து இறங்கி வர தாமைக்கிறத ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மூசைக்கு
என்ன
சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன்னே செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள்.
தேவன் மனிதனை உண்டாக்கினார், இதுதான் சத்தியம். ஆனா இங்கே நாம பார்க்கிறோம், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். மனுஷன் மனுஷனை பார்த்து சொல்றான், தெய்வங்களை உண்டு பண்ணும், எங்களை டைரக்ட் பண்றதுக்கு, எங்களை லீட் பண்றதுக்கு. ஏனென்றா எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து வெளியில வந்துட்டோம், இப்ப நாங்க கானான் தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். எங்களை டைரக்ட் பண்ணுவதற்கு, எங்களுக்கு முன் செல்வதற்கு தெய்வங்களை உண்டு பண்ணும். மனுஷன் மனுஷனை பார்த்து சொல்றான், தெய்வங்களை கிரியேட் பண்ணும், உண்டு பண்ணும், தயாரித்து வழங்கும். எப்படி இருக்கு? இதை குறித்து நாம் யோசிக்கும் போது இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்த எத்தனை கோயில்கள்ல எத்தனை விதமான விதமான விக்கிரகங்க, இவைகள் எல்லாம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு தானே. இன்னைக்கு விக்கிரகங்கள் கடவுளுடைய இடத்தை எடுக்கிற அளவுக்கு மனுஷனுடைய இருதயங்களில் இடம் பிடித்திருக்கிறது. இவைகள் எல்லாம் மனுஷனால உருவாக்கப்பட்டவர்கள் தானே. இந்த அறிவு அறிவு பெருத்த மனிதனுக்குள்ள இல்லாதது நமக்கு விளங்காத ஒரு பெரிய காரியமாகத்தான் இருக்கு. இன்னைக்கு மனிதன் எத்தனையோ விதவிதமாக விக்கிரகங்களை சொருபங்களை வைத்து, அவைகளுக்கு ஒரு பேரை வைத்து, அவைகளுக்கு ஒரு கோயிலை கட்டி அதையெல்லாம் கும்பிடுகிறான், அதையெல்லாம் வணங்குகிறான், அதையெல்லாம் விழுந்து தொழுது கொள்கிறான். வேதம் சொல்றது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் பாராது, மூக்கிருந்தும் முகராது, காலிருந்து நடந்தாது. எங்கட ஊர்ல நான் பார்த்திருக்கிறேன், தேர் பெரிய தேர் கட்டி இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா அதுக்கு நடுக்க தெரியாது, அதை இழுக்கணும், அதை சுமக்கணும். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும். மனுஷன் கடவுளை உண்டாக்குற, தெய்வங்களை உருவாக்குற, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நாம் சிந்திக்கும் போதே சத்தியத்தை அறிந்த நமக்கு இது நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்குது. யோசித்து பார், இன்னைக்கு கோயில்களிலே இருக்கிறதும் வெளியிலே காணப்படுறதும் அத்தனை விக்கிரகங்களும் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு தான்.
அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற
பொன்னணிகளை கலந்து
அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கண்டுக்குட்டியை வாய்ப்பித்தான்.
கண்டுக்குட்டியை உருவாக்குறதுக்கு என்னத்தை பாவிச்சிருக்காங்க பாருங்க. கன்றுக்குட்டியை உருவாக்குறதுக்கு மிகவும் விரியப்பட்ட உலோகத்தை தான் பாவிச்சிருக்காங்க. பொன்னால கடவுளை செய்யணும், கடவுளை பொன்னால செய்யணும். அது மட்டும் இல்ல, கல்லாக இருக்கிற கடவுளுக்கு பொன்னால நகையும் செய்து போடுறாங்களே. ஒரு காலத்துல நாமும் அப்படி போட்டிருக்கோம் அல்லது பார்த்திருக்கோம். இப்ப என்ன நடக்குது? கன்றுக்குட்டி இது எங்கிருந்து வந்தது? இது ஆரோனுடைய மனதிலிருந்து உதித்த ஒரு கற்பனை. கன்றுக்குட்டியாக உருவெடுக்கிறது. எதனால உருவெடுத்தது? பொன்னால உருவெடுத்து நிக்குது. இப்போ இதோ உங்களுக்கு முன் சொல்லுகிற தெய்வம். ஜனங்கள் எழுந்து புசித்து ஆடவும் பாடவும் ஆயத்தமானார்கள் தொடங்குறாண்டு வேதம் சொல்றோம். இது ஏன் சம்பவித்தது? அதுதான் நமக்கு தேவையான காரியம். இந்த செய்திக்கு ஏன் இப்படி ஒன்று உருவாகினது? மோசே மலையில இருந்து வர இறங்கி வர தாமதித்த போது இந்த சம்பவம் நடக்குது. ஜனங்கள் வெயிட் பண்றாங்க, மோசே வரணும், அவன் தான் எங்க லீடர், எங்களை கூட்டிட்டு போறதுக்கு. ஆகவே அவரை காணையில ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, அஞ்சு நாளாச்சு, பத்து நாளாச்சு, நாட்கள் போயிட்டே இருக்குது. மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியாது. ஆகவே நீ கடவுளை உண்டாக்கும் எங்களுக்கு முன்பாக சொல்றதுக்கு. ஏன் இந்த காரியம் உண்டானது என்று சொன்னால், மோசே வர தாமதித்த போது பீப்பிள் ஜனங்கள் தாமதிக்க முடியாமல் பொறுத்திருக்க முடியாமல் அந்த நேரம் வரை, தேவனுடைய நேரம் வரை அல்லது தேவனுடைய மனுஷன் இறங்கி வரும் வரை காத்திருக்க கூடாமல் பொறுத்திருக்க கூடாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொறுத்திருக்க கூடாமல் போறது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவமாகிய கன்றுக்குட்டியை ஒன்றை உருவாக்கி தேவனுக்கு கொடுக்க மகிமையையும் கனத்தையும் அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்கிற அளவுக்கு இவர்கள் அந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறார்களே. ஆண்டவருடைய உள்ளம் உடைந்து சொன்னார் மோசே பார்த்து, மோசே நீ அழைத்து வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார். நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம், எனக்கு பரிசுத்த ஜாதி என்றெல்லாம் ஆண்டவர் அதுக்கு முதல் அந்த ஜனத்தை குறித்து வர்ணித்தார். ஆனா இந்த காரியத்தை செய்த போதோ மோசே பார்த்து சொன்னாரு, நீ எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டிருந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், ஆகவே நான் இனிமேல் உங்களுக்கு முன்பாக செல்ல மாட்டேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஏனென்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் தான், நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான், நான் அழைத்த ஜனங்கள் தான், நான் அற்புதங்களை செய்த ஜனங்கள் தான். ஆனால் அவர்கள் எனக்கு பதிலாக விக்கிரகத்தை செய்து அதை கும்பிட்டு என்னுடைய மகிமையை வீணாக்கினார்கள், ஆகவே நான் இவர்களுக்கு முன்பாக செல்ல மாட்டேன். அப்பொழுதுதான் நான் மோசே சொல்றேன், உம்முடைய சமூகங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தா எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாது. எனக்குள்ளே மோசே வர தாமதித்த போது அவசரப்பட்டு கன்று குட்டிகளை உருவாக்கிட்டார். நான் சொல்றதை கவனிங்க, நம்முடைய வாழ்விலும் அவ்வப்போது நாம் அவசரப்பட்டு தேவனுக்கு விரோதமாக சில பாவங்களை செய்யறது உண்மைதான். அது வாயால இருக்கலாம், வார்த்தையாக இருக்கலாம், செய்தியாக இருக்கலாம், நம்முடைய நடக்கையாக இருக்கலாம். அவசரத்து நிமித்தம் அவசரப்பட்டு நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யலையா? நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து கேளுங்க, நாம் கடந்து வந்த பாதைகள், நம்முடைய கைகளின் கிரியைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவசரப்பட்டு கதைக்கிறதுனால, அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யறதால எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு தேவனுக்கு விரோதமான பாவம் நாம் எத்தனை செஞ்சிருக்கோம் யோசிச்சு பார். அவன் இறங்கி வரும் வரைக்கும் பொறுத்திருக்க ஜனங்களால் கூடாமல் போயிட்டு, they have no patience. And the time of God. இன்றைய நான் சொல்றேன் கவனி, இன்றைய தேவ பிள்ளைகளுக்கு தேவை பொறுமை. தேவனை குறித்த அறிவு இருக்குது, ஆராதனை இருக்குது, செபம் இருக்குது, ஊழியம் இருக்குது, ஆனால் தேவை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை. We need patience. How to talk, how to walk, how to do the ministry. We have the patience. Not only before the Lord, before the people too. தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, ஜனங்களுக்கு முன்பாகவும் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்கும். உன் வாயை குறிவாய் தரவாதே, உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க இடம் கொடுக்காதே என்று பைபிள் சொல்லு. பொறுமை மிக சிறந்த ஒரு தேவ பண்பு. அது இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாதது ஒன்று. ஆண்டவருடைய நாமத்துக்கு படிங்க ஒரு வசனத்தை, நீதிமொழிகள் சீக்கிரம் 25 அதிகாரம் 15 சீக்கிரம் படிங்க, நீதிமொழிகள் 25:15 வசனம். நான் சொல்லுகிற வேத குறிப்புகளை வசனங்களை தயவு செய்து கருத்தாய் கவனிங்க, நான் டொப்பிக்க விட்டு போக மாட்டேன். தயவு செய்து 25:15 நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்பதிக்க பண்ணலாம். இது குறித்து நான் யோசிக்கிறேன். நன்றா இருந்த குடும்பங்கள் சில நாட்களாக நரகம் போல இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒருவர் ஒரு அன்பாக இருந்தார்கள், நன்றா இருந்தார்கள், சந்தோஷம் இருந்தார்கள், சமாளம் திடீரென நரகம் போல காட்சி. காரணம் என்ன தெரியுமா? They have no patience between husband and wife. கணவன் மனைவிக்கு இடையில போதுமான பொறுமை இல்லாதபடியால் குடும்பத்தில் குழப்பம். பட் நாம் வெளியில நாம சொல்ல மாட்டோம், ஏன் தெரியுமா? இது நம்ம குடும்பம் ஆயிடுது. This is the secret of my family. The family prestige. நன்றாக இருந்த குடும்பங்கள் ஆனா இன்றைக்கு நரகம் போல காட்சி அளிக்குது. ஏன் தெரியுமா? பொறுமை இல்லை. அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஆனா என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஆகவேதான் குடும்பத்தில் குழப்பம். கணவன் கொஞ்சம் கோபமாக இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பொறுமையாக இருந்தா என்ன கெட்டு போகுது? நீங்க பேசுனா எனக்கு பேச தெரியாத, உங்களுக்கு கோபம் வந்தா எனக்கு கோபம் வராது.
இனி நான் அங்க சொல்ல சில காரியங்களை இதுல சொல்றது அவ்வளவு நாணயம் அல்ல.
ஆகவே குழப்பம், ஆகவே பிரச்சனை, ஆகவே சமாதானம் இல்லை.
நோ பேஸ், திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் உள்ளே குழப்பம். காரணம் என்ன தெரியுமா? பொறுமை இல்லை. அவர் கொஞ்சம் பேசுறாரு, அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே.
ஒருவன் அவர் பேசுறதுல பிழை இருக்குது, தவறு இருக்குது, உண்மை. ஆனால் அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியாக அன்பாக பண்பாக சொல்லி அதை திருத்திட்டால் தட் இஸ் விஸ்டம். அதுக்கு பேர் தான் விவேகம்.
மை பைபிள் சேஸ், நாம் படிக்கிற வேதம் சொல்றது, விவேகி தன் நடைகளில் எல்லாம் கவனமாக இருக்கு.
விவேகம் உள்ளவன் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய வார்த்தையிலும் தன்னுடைய நடக்கையில் எல்லாம் அவன் கவனமாக இருக்கிறான். விவேகி, விவேகம் இல்லாதவர்கள் மற்றவர்கள் நடத்தில கவனமாக இருக்கிறார்கள், தங்கள் நடத்திலேயோ கவனம் இல்லாமல் இருக்கிறார். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்கப்படலாம். உங்களுடைய நீடிய பொறுமையினால் கணவன்மாரை சம்மதிக்கப்படலாம்.
However, he is your husband.
The Bible says, புருஷர்களை மனைவிடத்தில் அன்பு கூறும். In the meantime, மனைவிகளே புருஷருக்கு கீழ்பட்ட ரெண்டும் பேலன்ஸ் பண்ண, இல்லது போனா குளம்.
புருஷர்கள் மனைவியில அன்பு கூறல்,
எப்ப பார்த்தாலும் நீ கீழ்படி 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 சொல்லி அவங்களை குட்டிட்டே இருக்க கூடாது, டொமினேட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மனைவி மாறும் புருஷருக்கு கீழ்படிஞ்சிருக்கு, அவங்க கோபம் வருது கொஞ்சம் பொறுமையா இருக்கும்.
ஏன் குடும்பத்தில் குழப்பத்தை வருவார்?
நம்முடைய பொறுமை இல்லாத தன்மையினால் குடும்பமே குழம்பி போச்சுதே. நம்முடைய பொறுமை இல்லாத தன்மையினால் குடும்பமுடைய கோடு வரை போகுது. நம்முடைய பொறுமை இல்லாத தன்மையினால் பிள்ளைகள் அனாதைகள் போல மாறிவிட்டார். நம்முடைய பொறுமை இல்லாத தன்மையினால் நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல பாதிப்பு, பிள்ளைகளுடைய வாழ்விலும் பாதிப்பு.
பிரசங்கி 7 அதிகாரம் 8 வசனம். பிரசங்கி புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனம். சீக்கிரவார்,
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது.
அது நல்லது.
பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன்
அடாடா. திரும்ப படிங்க.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும்,
பெருமை உள்ளவனை பார்க்கிலும்
பொறுமை உள்ளவன் உத்தமன்.
திரும்ப படிங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும்
பொறுமை உள்ளவன் உத்தமன்.
திரும்ப படி. பெருமை உள்ளவனை பார்க்கிலும்
பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்.
ஓ எஸ், இது இது சத்தியம். எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியம்.
பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. அதை மறந்துடக்கூடாது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் தேவனுக்கு முன்பாக உத்தமன். நான் சொல்றேன் கேளுங்க. பெருமையாக இருக்கிறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை, ஒரு உபதேசம் தேவையில்லை. ஆனால் பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு வேத வசனம் தேவையா இருக்குது, உபதேசம் தேவையா இருக்கு. அதுக்கு தான் இந்த உபதேசம், அதுக்கு தான் இந்த உபதேசம். எதற்கு இந்த உபதேசம்? நாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு, பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு, பொறுமையாய் மாறுவதற்கு நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம். என்னுடைய உபதேசத்தில் நீங்க நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீடராக இருப்பீர்கள் சொன்னாரே. நம்முடைய கோபத்தில் நாம் நிலைத்திருக்கிறதால் இயேசுவுக்கு சீடராக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உபதேசத்தில் நாம் நிலைத்திருப்பமாக இருந்தால் மெய்யாகவே ஆண்டவருக்கு நாம் சீசராக இருக்க முடியும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன கேளுங்க, பொறுமை இல்லாதனால எத்தனை கண்களில கண்ணீர் பாருங்க, எவ்வளவு வேதனைகள் பாருங்க, எவ்வளவு குழப்பம் பாருங்க. சொல்ல முடியாத காரியம், காரணம் என்ன? நீங்க நடந்த சம்பவத்தை கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் 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 ஆழமாக சிந்திச்சு பாருங்க. அந்த இடத்துல அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பேசுவதற்கு தாமதமாக இருந்து அல்லது கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருந்து அந்த குறிப்பிட்ட வார்த்தையை தவிர்த்திருந்தால் இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது, இவ்வளவு விபரீதம் வந்திருக்காது, இவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்காது. காரணம் நம்முடைய பொறுமை இல்லாத தன்மை. நான் படிக்கிற விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுறது, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத அட்டை போல இருந்தார். அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அவங்க செய்யறதெல்லாம் பார்த்து பொறுமையாக. நாம் அப்பொழுது வாசித்த யாக்கோபு நிருபத்தில் வாசித்த 7-11 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தால் யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுறது. யோபு அவன் பொறுமை உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறான். தேவனுக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்க இல்லை. அவன் தன் மாயினாலே பாவம் செய்ய இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ரெண்டு கட்டத்தில் அவன் ரெண்டு விதமாக ரெண்டு கட்டத்தில் ரெண்டு கோணத்தில் அவன் சோதிக்கப்பட்டான். முதலாவது அவனுடைய சொத்து சூறையாடப்பட்டது. அத்தோடு அவன் பிள்ளைகள் அவனை விட்டு போனார்கள். அதுக்கு பிற்பாடு திரும்ப போய் ஆண்டவரிடத்தில் பொமிஷன் எடுத்துட்டு வந்து சர்வத்தை அவன் தலைமுத கால் வரைக்கும் கொடிய பருக்கள். பைபிள் சொல்லுது உரு தெரியாமல் இருந்தான். அவருடைய சிறியர்கள் தூரத்தில் அவனை பார்த்தபோது அவர்கள் ஓடு சத்தம் அழுந்திருக்கார். அந்த அளவுக்கு அவனுடைய உருவத்தை பார்க்க முடியல. இதை குறித்து நான் யோசிக்கும் போது நான் எனக்கு இப்படியா ஏதோ வசனம் சொன்னதுக்கு ஞாபகம் அது யோனாவின் குமாரனாகிய சீமோன் கோதுமையை சுலகினால புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் முடிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். சில பேரை பிசாசு புடைக்கிறாங்க. ஆனா ஒன்று நிச்சயம், தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினால புடைக்கப்படுறதாக இருந்தால் தேவனுடைய உத்தரவு இல்லாமல் அதை செய்யவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு சுலகண்டாலே என்ன தெரியாது, புடைக்கிறதுனாலே என்ன தெரியாது. ஆனா ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும் சுலகண்டா என்ன புடைக்கிறதுன்னு. போட்டு புடைச்சு எடுப்பாங்க. நான் இந்த தாயார் இருந்து செய்யும் போது பார்த்திருக்கேன். பக்கத்தில் போட்டு போட்டு அதை ஆட்டி 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 புடைச்சு அதை எடுக்க வேண்டியது எடுப்பாங்க. அதுபோல பிசாசு பல சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே போட்டு போட்டு தொடர்ச்சியான பல சோதனைகளை போட்டு 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 நம்மளை புடைச்சு எடுக்கிறான் பாரு. ஒன்று தேவன் அனுமதிக்காமல் அப்படி செய்ய முடியாது. ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு யோபுக்கு அவ்வளவு உபத்திரவத்தை அனுபவித்தார், அனுமதித்தார், சோதனைகளை அனுபவித்தார், அனுமதித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ச்சியான சில சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் நிகழலாம். நாமளும் புடைக்கப்படுறது போல இருக்கலாம். யோபு புடைக்கப்பட்டாலும் அவர் சொன்னாரு, நான் போகும்படியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். பட் ஐ அம் சேயிங், அந்த நெருக்கத்திலும் அந்த கஷ்டத்திலும் அவன் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது பொறுமையாக இருந்த. ஆகவேதான் கட்டிப்பாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதான். ஆகுதான் யாக்கோபு சொல்றார், கர்த்தரின் செயலின் முடிவையும் நீர் அறிந்திருக்கிறீங்களே, ஆகவே பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதன் நமக்கு சொல்றது. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என கருமானவர்களே, வேறு பொறுப்படியாக நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன். எது எப்படி இருந்தாலும் படிக ரோமர் 15 சீக்கிரம் ரோமர் 15 ஆறாம் வசனத்தை படிக. ரோமர் 15 ஆறாம் வசனம். நான் இன்னும் முகமுறைக்கு தான் நிற்கிறேன், சீக்கிரம் போங்க. ரோமர் 15:6
பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன்.
போது போது, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். நான் இவ்வளவு நேரமும் பொறுமையை குறித்து பேசினேனே, ஆனாலும் ஃபண்டமெண்டலாக அடிப்படையாக நான் சொன்னதை கவனிங்க, பொறுமையை தேவன் தான் நமக்கு அளிக்க முடியும். சோ வீ கேனட் நான் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா தேவாதி தேவனே எனக்கு பொறுமையை தர முடியும். நான் கோபக்காரனாக இருக்கலாம், முட்கோபக்காரனாக இருக்கலாம், முரட்டாட்டமான மனுஷனாக இருக்கலாம், ஆனா என்னை மாற்றி என் சுபாவங்களை மாற்றி எனக்குள் பொறுமையை உண்டாக்க நான் ஆராதிக்கிற தேவனால முடியும். நீ ஆராதிக்கிற தேவனால முடியும் என்கிற சத்தியத்தை நான் உனக்கு சொல்லட்டும். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். ஆகவே தேவன் நமக்கு போதுமான பொறுமையை தந்து நம்மை வாழ வைப்பார். இதற்காக ஊக்கமாக ஆண்டவரத்தில் நாம மண்டாடலாமே. ஆண்டவரே, நான் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறேன். எல்லாத்தையும் இன்றைய விசுவாசிகள் பாவிக்கிற சில வார்த்தைகள் டென்ஷன் ஆகிறது. அடிக்கடி நான் டென்ஷன் ஆகிறேன் ஆண்டவரே, அல்லது அடிக்கடி நான் குழம்புறேன் ஆண்டவரே, அடிக்கடி கோபப்படுறேன் ஆண்டவரே, அடிக்கடி சோ அண்ட் சோ. ஆகவே தேவரீர் எனக்கு பொறுமையை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரத்தில் ஊக்கமாக ஜெபித்து வருவோமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய சுபாவங்களை மாற்றி நமக்குள்ளும் தேவன் அந்த பொறுமையை உருவாக்க அவரால் முடியுமே. அப்பொழுது நாம் வாழலாம், மற்றவர்களை வாழ வைக்கலாம். அப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கலாம், மற்றவர்களுக்கு நன்மையாக நாம் மாறலாம். நம்முடைய சுபாவங்கள் மாறட்டுமே, தேவன் வல்லவராக இருக்கிறார். எப்படி இருந்தாலும் நமக்குள்ள பொறுமையை உருவாக்குறவர் தேவாதி தேவன். நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நான் இந்த தீமுக்களை வாரேன். இப்ப கவனிங்க, நாம் எப்போது அல்லது எங்கெங்கெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கும். அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அருமையான சத்தியத்தை கை கொடுத்துக்கு நமக்கு பேர் உதவியாக இருக்கும். 6 காரியங்களை நான் சீக்கிரமாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னை கவனிங்க. ஒரு சீக்கிரமாக இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கடைசெல்லோம். அன்று நாமத்துக்கு பயமுண்டாட்டும். நம்பர் 1, எதற்கு அல்லது எங்கெல்லாம் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும்? நம்பர் 1 படிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 24:4 சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தல 24:4
உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்டு
நாங்கள் சுருக்கமாய் சொல்றதை
நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்தி.
என்னமாய் கேட்கணுமா?
பொறுமையாய்
கேட்கணும். 6 படிங்க. 26:3 படிங்க. 26:3 அதே அப்போஸ்தலர் 26:3
விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படி
நான் சொல்லுகிறதை பொறுமையோடு கேட்கும்படி நான் சொல்லுகிறதை பொறுமையோடு கேட்கும்படி. இப்ப எங்க பொறுமதே கேட்கிறதுக்கு. இப்ப நான் சொல்ல போறத நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஆண்டோட வார்த்தையின்படி தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பொறுமையாக உட்கார்ந்து கேட்கணும். நம்முடைய ஆவியை அமர பண்ணி கற்றுக்கொள்ளுகிறவனை போல காலைதோறும் இதை எழுப்பி விடுகிறார் என்று ஏசா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கம் சொல்லப்படும். கற்றுக்கொள்ள வி நீட் எ டீச்சபிள் ஸ்பிரிட். நமக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவி வேணும். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவி வேணும், கற்றுக்கொள்ளுகிற விருப்பம் வேணும். அதற்கு நமக்கு என்ன தேவையா? பொறுமை தேவை. நான் பொறுமையாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கிறவளாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தைகள். எல்லாவற்றை பார்க்கணும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாரே. இன்றைக்கு எனக்கென்று ஒரு செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எனக்கென்று ஒரு தேவன் ஒரு வார்த்தையை அனுப்ப போகிறார். என்ன சொல்ல போறார், என்ன பேச போறார், நான் எங்க திருந்தனும், எதை சரிப்படுத்தணும், எங்க ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்த போறார், எங்க எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை செய்திருந்து வரப்போறது என்று ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷி ஆவலோடும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உள்ளங்களை நிச்சயமாக தேவன் பொறுமையாக அனுப்பவே மாட்டார். நாம் கேட்கிறதற்கு பொறுமை உள்ளவளாக இருக்கணும். நமக்கு பொறுமை தேவை. நமக்கு தேவனுடைய வசனத்தை பொறுமையோடு கேட்க முடியாதபடியால் தான் எப்பே முடியும் என்று நாம் வெளியில சொல்லாட்டாலும் ஒருவேளை மனதுக்கான நீங்க அப்படி இல்லை, நீங்களும் அச்சா பிள்ளை எப்பவே முடியும்? ஏன் இவ்வளவுக்கு இவர் நீட்டுகிறார்? கொஞ்சம் சுருக்கமா பேசலாமே, கொஞ்சம் வேகமாக பேசலாமே, கொஞ்சம் ஆராதனையை சுருக்கலாமே, பாட்டு பாடத்தை கொஞ்சம் சுருக்கலாமே, செய்தியை கொஞ்சம் சுருக்கலாமே அப்படின்லாம் சில நேரத்தில் நமக்குள்ள யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நாம பொறுமையாய் கேட்க மனதில்லாதபடியா. நான் அப்போ சொன்னது போல, எட்டு மனதையான பொறுமையாக நாம் வேலை செய்வோம். அங்க என்ன பேசினாலும், சக வேலைக்காரர்களோட நெருக்கங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும், அங்கே நாம பொறுமையாக இருந்து பல்ல கடிச்சு கொண்டு எப்படியாவது எட்டு மணி தேவை நாம வேலை செய்யறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கேட்பதற்கு நமக்கு பொறுமை இல்லாமல் எப்பே முடியும்? But I appreciate you. நான் உங்களை மெச்சுகிறேன் என்றால், நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து கேட்கிறீங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. கேட்கறதுக்கு பொறுமை வேணும். மற்றவர்கள் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். நொட்டோலி நான் பிரசங்கம் பண்றதை மாத்திரம் கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை, மற்றவர்கள் சொல்றதை கேட்கறதுக்கும் நமக்கு பொறுமை. நான் உண்மையா சொல்றேனே, கொஞ்ச காலத்துக்கு முதல் இன்னொரு நாட்டில் இருந்து ஒரு விசுவாசி எடுத்து அதிக நேரமாக பேசிட்டே இருந்தான். தங்களோட பிரச்சனை இல்ல, நான் எல்லாரும் யா 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 யான்னு சொல்லிட்டு ஹீட்டில் என் மனம் சட்டு சோர்ந்து போய், ஆண்டவரே இது என்ன அப்படின்னு முடிந்து எல்லாம் சரி ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சிடும். நான் உட்கார்ந்து இருந்து யோசிக்கிறேன், படித்து அப்பதான் நான் என் மனசில் எனக்கு ஆண்டு உணர்த்தப்படுந்தது. இதுவும் என்னுடைய ஊழியத்தில் ஒரு பகுதி. மற்றவர்கள் சொல்லுறதை நான் கேட்க வேண்டியிருக்கு. அவர்கள் சொல்லுறதை நான் கேட்டால் தான் அவளுக்கு நான் சரியாக ஆலோசனை சொல்ல முடியும், அவளுக்கு சரியாக ஆண்டோட வார்த்தையை நான் சொல்ல முடியும். த டைம்லி வேர்ட், ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வழித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலன்களுக்கு சமானம். அதாவது எட்டு நேரத்தில் சொல்லப்பட்ட சரியான வார்த்தை, அதைத்தான் தமிழி விடுவார். எட்டு நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலன்களுக்கு சமானம் சொல்லப்படுது. அவங்க சொல்றத நாம கேட்டாதான் நாம உங்களுக்கு சரியாக ஆலோசனை சொல்ல முடியும், சரியாக தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும், அவர்களை ஆறுதல் படுத்த முடியும், அவளை தைரியப்படுத்த முடியும். வேறு யாரத்தரை போய் சொல்லுவது? தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கவலைகளையும் தங்களுடைய நெருக்கடிகளையும் தங்களுடைய கஷ்டங்களையும் உலகத்திலே கொண்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. அவருடைய தேவனுடைய மனுஷனுடைய தேவனுடைய ஊழியக்காக தான் அவர்களை மறந்தது. ஆகவே நாம் அதை கருத்து நாம் கேட்க வேண்டியதுக்கு நமக்கு ஒரு பொறுமை தேவை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஊழியக்காலாகி நீங்கள் அதை பொறுமையாக கேளுங்க, நாங்களையும் பொறுமையாக கேட்கணும். பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்ல தெரியுமா? காரியத்தை கேட்கும் முன் பிரதியுத்தரம் சொல்றது புத்தியீனமும் வெட்கமாக இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் நிதானிங்க. நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையில நீங்க கதைச்ச சில வார்த்தைகளுக்காக பிற்பாடு உட்கார்ந்து நீங்க துக்கப்பட்டது இல்லையா? ஏன்டா இப்படி கதைச்சேன், ஏன் இப்படி பேசினேன், இனி நீங்க மன வருத்தப்பட்டது இல்லையா? ஏன் தெரியுமா? அவங்க சொன்ன காரியத்தை நாம சரியாக கேட்டு நிதானிக்காமல் அவசரப்பட்டு கதைச்சு விடும். புத்தவே கொட்டு விடு, நோ பேஸ், நமக்கு பொறுமை இல்லை. அவங்க மற்றவர்கள் என்ன சொல்லுறார்கள் என்பதன் தாற்பயத்தை உணர்றதுக்கு முன்பே நாம அவசரப்பட்டு நாம கதையை போட்டுடும். ஆனா பிற்பாடு நாம் அதை உட்கார்ந்து யோசிக்கும் போது நமக்கு நம்மை குறிச்சே நமக்குள்ள ஒரு வெக்கம், அதன் அடிப்படையில் ஒரு துக்கம். ஏன் நான் இப்படி கதைச்சேன், ஏன் இப்படி சொன்னேன், கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே, அல்லது இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாமே, அல்லது இப்படியா காய்ச்சி கதைக்காம விட்டுருக்கலாம் என்று பிற்பாடு நாம யோசிக்க. அவை அவசரப்பட்டு கதைக்கிறது வேறு சொல்றது, அது புத்தி இனமும் வெட்கமாக இருக்கும். இப்ப படி யாக்கோபு முதலாம் அதிகாரம் 19 வசனம் படிங்க. யாக்கோபு 1:19. சகோதரரே,
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும்,
கேட்கறதுக்கு
தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்.
மூன்று காரியம் சொல்லப்பட்டு, கேட்கறதுக்கு என்னவா இருக்கிறதா, கேட்கறதுக்கு என்னவா இருக்கிறதா, தீவிரமாக கேளுங்க. மதம் மட்டும் சொல்றத தீவிரமாக கேளுங்க. ஆனால் என்ன கவனிங்க, ஆனால் கேளுங்க, கேட்கக்கூடாதவர்களை கேட்காதே, கேட்கக்கூடாத கதைகள் கேட்கக்கூடாத சம்பவங்களை கேட்காதீங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்றது. You should be know where is cut it out. அல்லது உன்னை அது கெடுக்கும், அல்லது உன்னை பாதிக்கும். கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கு, பேசுறதுக்கு பொறுமையாக. சார் நாம எல்லாம் அப் அண்ட் டவுனா இருக்கும், என்ன செய்யறோம் சொல்லுங்க. பேசுறதுக்கு பொறுமையா இருக்கு, ஆனா பேசுறதுல நாம தீவிரமா இருக்கும், டக்குன்னு பேசும். அதனால எவ்வளவு பாதிப்பு. கர்த்தர் நமக்கு அந்த போடு. நம்பர் டூ, நேரம் போடு. ரோமர் 12:12 படிங்க. ரோமர் 12:12, ரோமர் 12:12.
நம்பிக்கையிலே
சந்தோஷமாயிருங்கள், பொறுமையா இருங்க. வீட்டுல கணவன்மார் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, மனைவி சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சே நீ யாரு எனக்கு இதை சொல்றதுக்கு சொல்லி தள்ளிவிட கூடாது. எனக்கு விருப்பம் இந்த ரட்சிக்கப்படாது, ரட்சிக்கப்படாதுக்கு முதல் இல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் கல்யாணம் கட்டின ஆட்கள் எல்லாம் திரும்ப ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு விருப்பம் இருக்க ரீமரேஜ் செய்யறதுக்கு. ஏன் தெரியுமா, அப்பதான் அவங்களை வச்சு சொல்ல வைக்கலாம், இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சந்தோஷத்திலும் உனக்கு கணவனாக மனைவியாக இருப்பது சொல்லி என்ன செய்யற, ப்ரோமிஸ் பண்றேன். உடன்படி, உடன்படிக்கின்றது முறிக்கப்படாத ஒன்று அல்லது உடைக்கப்படாத ஒன்று. முதலாவது கேட்கிறதுக்கு பொறுமை, இரண்டாவது உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும். ஹலோ, எனக்கு கவனிங், இட் டேக்ஸ் டைம், பட் ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு டீச் அண்ட் ப்ரீச் எவ்ரிதிங் வாட் இஸ் இன் மை ஹார்ட். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. ஒரு உண்மையான விசுவாசிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா, உபத்திரவத்திலே அவர்கள் பொறுமையாக இருப்பார். பழையப்பாட்டு பல பரிசுத்தவான்களை எடுத்து நாம் பார்க்கும்போது இந்த நல்ல லட்சணத்தை அவருடைய வாழ்க்கையில நாம் காணக்கூடியதார். யோசேப் செய்யாத பாவத்துக்காக அல்லது செய்யாத தப்பிதத்துக்காக அல்லது செய்யாத குற்றத்துக்காக அவர் எவ்வளவோ பாடுகளை அனுபவித்தார். ஒரு காரியம் என்ன தெரியுமா, எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவே இல்லை. அந்தவரே நான் நீதியாக ஜீவித்தேனே, உத்தமமாக வாழ்ந்தேனே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உமக்கு உடம்பாக ஒன்று செய்யலே, பின்ன ஏன் எனக்கு இத்தனை பாடு, இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு உபத்திரவங்கள், இப்படியாக நான் செய்யக்கூடாத ஒரு பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறேனே, ஏன் ஆண்டவரே, ஏன் அவனை எங்கும். யோசிப்பு தேவன் நோக்கி கேள்வி கேட்டதாக இல்லை. ஆகவே உபத்திரவத்தில் அவ பொறுமையாக இருந்தது நமக்கு ஒரு உண்மை. ஆனால் நாமோ உபத்திரவப்படும் போது அல்லது உபத்திரவ நேரத்தில் மற்றவர்களை குற்றம் சாட்டுறோம். நாம் உபத்திரவப்படும் போது மற்றவர்களை நாம குற்றச்சாட்டு. யோசேப்பு தன் சகோதரனாலே, சகோதரனால மிகவும் வேதனைப்பட்டான். ஆனால் எந்த இடத்திலும் தன் சகோதரர் அவன் குற்றப்படுத்தல், ஆனால் அவன் சகோதரர்கள் தாங்கள் குற்ற உணர்வு அடைந்தார்கள். தங்கள் சகோதரனை முகாந்திரம் இல்லாமல் வேதனைப்படுத்தினபடியால், துக்கப்படுத்தினால், அவனை கஷ்டப்படுத்தினபடியால், அவனுக்கு துன்பங்களை உண்டு பண்ணினால், அவர்கள் பிற்காலத்திலே அவர்கள் தங்களுடைய மனசாட்சியிலே அவர்கள் குற்ற உணர்வு அடைந்தார்கள். ஆனால் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் இல்லை, தன் சகோதரனுக்கு விரோதமாக மொறுமொறுக்கவும் அல்லது வாய்ப்பு கிடைத்த போது தன் சகோதரனுக்கு விரோதமாக அவன் கோபம் கொள்ளவும் இல்லை. கருமானவர்கள் தீங்க போட்டு நாம் உபத்திரவப்படும் போது எப்படி இருக்கு? ஒன்று தேவனை பார்த்து குறை சொல்லுவோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இதை அனுமதிச்சீர், நான் போற வழி உமக்கு தெரியவில்லையா, நாம் படுற பாடு உமக்கு தெரியவில்லையா, உமக்கு கண் இல்லையா காது இல்லையா அப்படின்னெல்லாம் சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்கிற விசுவாசிகளும் உண்டு. இன்னொரு பக்கத்தில் நாம் படுற உபத்திரம், நாம் உபத்திர போறது உபத்திரத்தின் பாதையில போறது உண்மை, அதற்காக அந்த காரியத்தை எல்லாவற்றையும் மற்றவிடத்திலே சாட்டி மற்றவர்களை வார்த்தையினாலும் சொற்களினாலும் புண்படுத்தி வேதனைப்படுத்துகிற காரியங்களும் உண்டு. ஆனால் வேத சொல்றது உபத்திரவத்திலே பொறுமை அறிங்கள். ஏனென்றால் யோபு சொல்லுறாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஒருவேளை நாம் போகிற கடினமான பாதை, நாம் கடந்து போற உபத்திரவத்தின் பாதை நமக்கு விளங்காமல் இருக்கலாம். நீங்க உண்மையான விசுவாசிகளாக இருக்கலாம், உண்மையாக ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்கலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது நாம என்ன செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். எவ்ரி ஆக்சன் சொல்ல, ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கு, ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கிறது உண்மை, ஆனா இந்த உபத்திரவத்தின் வேளையிலே இந்த பாதையிலே இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனித்து பார்ப்பார், கர்த்தர் கவனித்து பார்ப்பார். ஆனா இன்னும் ஒரு நிச்சயம், நாம் எல்லோருமே அந்த வழியாக கடந்து போய்த்தான். இயேசு கிறிஸ்து இந்த வழியாகத்தான் சென்றார். சிலுவையின் பாதை அல்லது பரலோகத்துக்கு போற பாதை அல்லது கானானுக்கு போற வழி இலகுவானது அல்ல, அதே நேரத்தில் நாம் கடக்க முடியாத ஒரு கடினமான ஒரு பாதையும் அல்ல. இதுல இன்னும் ஒரு நச்சது என்னவென்றால், நாம் அந்த கடினமான பாதையில போகும் போதெல்லாம், கண்ணீர் பாதையில நாம் நடக்கும் போதெல்லாம், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு பெரிய, நமக்கு இருக்கிற மகா பெரிய சிலாக்கியமும் பாக்கியமும் அதான். ஆகவேதான் நான் அடிக்கடி யோசிக்கிறது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்கினியை கிடைக்கும் போது போகாதிருப்பார். அர்த்தம் என்னங்க? நம்முடைய வாழ்க்கை பாதையிலே சின்ன நேரங்களிலே தண்ணீர்களை ஆறுகளை கடக்கிற சம்பவங்கள் வரும், அக்கினியை கடக்கிற சம்பவம் நேரம் வரும். லிட்டரலி நாம அக்னியை கடக்கிறது இல்ல, ஐ மீன் டைரக்டாக இந்த வார்த்தையின்படி நாம நெருப்பு கடந்து போறது இல்ல, அல்லது ஆறுகளை போய் மிதிச்சு நடக்க போறதும் இல்ல. இங்க சொல்லப்படுகிற அக்னியிலே அக்னி சுவாலை உன்னை பற்றாது, தண்ணீர்கள் உண்மையை புரளுவதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் அலைகள் போல பல பிரச்சனைகள் புரண்டு வந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அக்னி ஜுவாலை போன்ற கடிய கடுமையான கொடிய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம கடந்து போக நேரிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்றுதான் தேவன் நமக்கு இங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கார். ஆகவே அக்னியை, அதாவது அக்னியை கடக்கிற நேரங்கள், தண்ணீர்களை கடக்கிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது சில நேரத்தில் வரத்தான் செய்யுது. ஆனால் ஒரு சத்தியம் நிச்சயம் என்னவென்றால், அந்த சூழ்நிலையிலும் அல்லது எந்த சூழ்நிலையிலும் நம்மை நடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை தப்பு வைக்க நாம் தேவாதி தேவன் நம்மோட இருக்கிறார். அதற்காக ஆண்டவர் நாமத்துக்கு பயமூட்டார். நாம் படுகிற வேதனையை பார்த்து விட்டத்தில் நின்று நம்மை பார்த்து ரசிக்கிற தேவன் அல்ல, நம்மோட இருந்து நாம் போற வழியிலே நம்மை பாதுகாக்க, நம்மை தப்பு வைக்க, நமக்கு உதவி செய்ய நமக்குள்ளே நம்மோடு இருக்கிற ஆண்டவருக்கு எப்பொழுதும் பயமுண்டாட்டும். ஆண்டவர் நாமத்துக்கு பயமுண்டாட்டும். எனக்கு அறிமானவர்களே, உபத்திரவத்திலே நாம் பொறுமையாக இருக்கணும், மொறுமுறுக்க கூடாது, மற்றவர்களை குற்றச்சாட்ட கூடாது. ஆண்டவர் நாமத்துக்கு பயமுண்டாட்டும். நம்பர் 3, ஜபத்திலே நாம் பொறுமையாக இருக்கணும். படிக சங்கீதம் 40 அதிகாரம் 1 வசனம், சாம்ஸ் சாப்டர் 40 வெர்ஸ் 40, சங்கீதம் 40 அதிகாரம் 1 வசனம்.
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சேர்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
திரும்ப படிங்க.
கர்த்தருக்காய் பொறுமையுடன்
காத்திருந்தேன். கர்த்தருக்காய் எப்படி காத்திருந்தேனா, பொறுமையுடன் காத்திருந்தே
அவர் என்னிடமாய்
திரும்பி
சாய்ந்து கூப்பிடுதலை
கேட்டார். என் கூப்பிடுதலை கேட்டார். யாருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன்? கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை. இதுதான் சங்கீதக்காரனுடைய ரகசியம். சங்கீதக்காரன் அவன் செய்யாத குற்றங்களுக்காக உபத்திரப்படுகிறான். வேதனைகளுக்கு வேதனைக்குள்ள தான் கடந்து செல்கிறான், அலைந்து தெரிகிறான். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அவன் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். மன்றாடல் அவருடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகமாக காணப்படுகிறது. அவன் தாவீது நெருக்கப்பட்ட போதே அவன் அதிகமாக ஜெபிக்கிற மனுஷனாகவும் ஆண்டவரை துதிக்கிற மனுஷனாகவும் இருந்து அவன் உபத்திரவங்களை அதனாலே ஜெயித்து தேவனுடைய நாமத்தில் அவன் வெற்றி சேர்ந்திருக்கான் என்பதை நாம் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. என கருமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலை கேட்டார். இப்ப என்ன கவனிங்க, நாம் ஜெபத்திலே பொறுமையாக இருக்கணும். என்ன செய்யறோம் பாருங்க, இப்ப நாம போய் ஜெபிக்கிற ஆண்டவரே எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், எனக்கு அந்த வேலையை தாரும், இந்த வீட்டை தாரும், அதை தா இதை சொல்லிட்டு என்ன செய்யுமா கேட்கிறோம், கேட்டுட்டோம். ஆனா நாம நிச்ச நேரத்துக்குள்ள அது கிடைக்கணும். ஆனா நாம ஜெபித்திருக்கிறோம் ஏற்ற காலத்திலே அதை அதை எனக்கு அவர் தருவார் என்று நாம பொறுமையோடு காத்திருக்கிறது இல்லை. நாம ஜெபித்திருக்கிற உண்மை, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறது உண்மை. ஆனால் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறதுக்கு அவரிடத்தில் ஒரு காலமும் ஒரு நேரமும் இருக்குது என்பதை நம்ம மறக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டையா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவரோட பலத்த கருத்துக்களை அடங்கி இருங்கள். உன்னையும் என்னையும் ஆண்டவர் தான் விரும்பின ஊழியத்துக்கு உயர்த்துவதற்கு பாவிக்கிறதுக்கு கூட ஒரு நேரம் ஒரு காலம் இருக்குது. நாம் செய்த ஜபங்களுக்கு மன்றாட்டுகளுக்கு தேவன் நமக்கு பதிலளிக்கிறதுக்கும் அவனிடத்தில் ஒரு காலம் ஒரு நேரம் இருக்குது. இப்ப நம்முடைய நேரத்துக்கு அவர் பதிலளிக்கு பதில் கொடுக்க வேண்டும். நான் செய்த விண்ணப்பத்தை உடனடியாக அவர் கேட்டு உடனடியாக எனக்கு ரிப்ளை பண்ணும் சொல்லி நாம் போய் ஆண்டவரை நாம் நெருக்க முடியாது. அல்லது சில பேர் ஆண்டவரை கோபிக்கிறது, ஆண்டவரே நீர் எனக்கு ஜெபத்துக்கு பதிலளிக்கிறது. ஆகவேதான் யாக்கோபு சொல்றாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டுது. நாம் கோபப்படுறதால தேவன் நமக்கு கிராண்ட் பண்ண போறது இல்ல, அல்லது நாம் கோபப்படுறதால தேவனுக்கு ஒண்ணு குறைய போறதும் இல்ல. நாம் கோபப்படுறதால நமக்கு தான் நஷ்டமும் கஷ்டமும் என்பதை மறக்க கூடாது. நாம் ஜெபித்திருக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்துக்குரிய பதிலை நாம் பெறும் வரைக்கும் நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கணும் பாருங்க. நமக்கு சில நேரத்தில் அந்த பொறுமை இல்லாம போயிடும். செபிக்கிறோம், நாம் கேட்கிறது தேவ சித்தத்தின்படி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு பதில் தருவார் என்று சொல்லி நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கோம். நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கேன். அவருக்கு இப்படி போயிடு, கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தான். தேவன் அவனை வெக்கப்பட விட்டாரா இல்லையே? அதே தேவன் இன்றைக்கு முறை தாவீதுக்கு ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாதிரி செய்யறதுக்கு அவர் பச்சை பாதம் உள்ள தேவன் அல்லது. அடுத்ததா ஒன்று தெசலோனிக்கர் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், சீக்கிரப்படி ஒன்று தெசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். ஒன்று தெசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசம் கிரியையும் உங்கள் அன்பின் பிரியாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய
நம்பிக்கையின்
தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரியாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின் பொறுமையும். சோ அடுத்த காரியம் நாம் பார்க்க சொன்னால் நம்முடைய நம்பிக்கையிலே நமக்கு பொறுமை இருக்கணும். Hope is not faith. நம்பிக்கை வேற விசுவாசம் வேற. விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்று நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகளிலும் அன்பே பெரியது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசம் அன்பு நம்பிக்கை, விசுவாசம் அன்பு நம்பிக்கை இந்த மூன்றும் நிலைத்திருக்குது. ஆனாலும் ரெண்டு போயிடும், நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு நேரம் வரும்போது ஒளிந்து போகும். ஆனால் அன்போ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவேதான் இந்த மூன்றிலும் அன்பு பெரியதில் சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் விசுவாசம் அன்பு நம்பிக்கை கவனிங்க, faith. இப்பொழுதும் நமக்கு தேவை விசுவாசம். Hope is tomorrow. Faith is today. Love is forever. கலவளே கொள். விசுவாசம் இன்றைக்கு, நம்பிக்கை நாளைக்கு, அன்போ என்றென்றைக்கு. சொன்ன விளைய கொள். Faith is today. விசுவாசம் இன்றைக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாது. விசுவாசம் இன்றைக்கு, நம்பிக்கை நாளைக்கு, அன்போ என்றென்றைக்கு. இப்ப நம்முடைய தீம் என்ன? நம்பிக்கையில் பொறுமை. What is that hope? வேணும் சொல்லுற நம்பிக்கை அல்லாமலும் உங்கள் நம்பிக்கையை அறிக்கை இருந்ததிலே அசைவில்லாமல் உறுதியா இருக்க கருவம் என்று பைபிள் சொல்லுது. What is that our hope? நம்முடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருவார் என்பது நமக்குள்ளே இருக்கிற அசைவில்லாத நம்பிக்கை. இயேசு ஜீவிக்கிறார், that is my faith. But Jesus will come back again, that is my hope. நம்பிக்கை என்னங்க? இயேசு திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார். The church, சபை பார்த்துட்டே இருக்குது, சபை வெயிட் பண்ணிட்டே இருக்குது. எதற்கு? இயேசு சொன்ன வாக்குத்தத்தின்படி திரும்ப இந்த பூமிக்கு வந்து அதை சபை எடுத்துக்கொள்வார். நடக்க போற காரியம் நம்பிக்கை நாளைக்கு. சோ இந்த நம்பிக்கையிலே நாம பொறுமையாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க சில பேர், இயேசு வாராரு, இயேசு வாராரு, இயேசு வரப்போறாரு, இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அது எங்க வரப்போகுது? அவர் இப்போதைக்கு வரமாட்டார். ஆகவே காவலா, ஆகவே விசுவாசியே, நீ இன்னும் கொஞ்சம் உண்ட பாவத்தில் இழைச்சிரு, இன்னும் கொஞ்சம் இப்படி அசதியாக்கு இருந்துரு. இவங்க சொல்லி சபையில் இருக்கவங்களுக்கு வேற என்ன வேலை? இதான் கத்துவா இருந்து, இயேசு வாராரு, இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறா, இயேசு இப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. இன்று வரைக்கும் வேண்டாம் சொல்லி, ஆனா இன்று வரைக்கும் இயேசு வரையிலே சொல்லிட்டே இருப்பாங்க. அவன் சொல்லட்டுக்கும், நீயும் என் ஆத்மாவே இன்னும் கொஞ்சம் உடைய பாவத்தை நிலைச்சிரு, அல்லது இன்னும் கொஞ்சம் உலக பிரகமாகவே வாழ்ந்துட்டு, அவ வரும்போது பார்த்துக்கொள்ளு. பைபிள் அதான் வேற சொல்றது, நம்பிக்கையிலே பொறுமையா இருங்க. ஒருவேளை இன்றைக்கு அல்லது இன்றைக்கு இரவுக்கு ஆண்டவுடைய வருகை நெருக்கமாக இருந்தா, உன் நிலைமை என்ன? என் நிலைமை என்ன? ஒரு மனசாட்சிக்கு தெரியும் தேவன் அறிவார் போகட்டும். அடுத்ததாக தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம் பலன் கொடுக்க நமக்கு பொறுமை வேண்டும். லூக்கா 8 அதிகாரம் சீக்கிரம் வரும், 15 வசனத்தை. லூக்கா 8 அதிகாரம் 15 வசனம். லூக்கா 8 அதிகாரம் 15 வசனம்.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து,
இருதயத்திலே காத்து
பொறுமையுடனே பலன்,
பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவளாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள், கேட்கிற வசனத்தை பலன் கொடுக்கிறதுக்கு, அந்த வசனத்தின்படி வாழுவதற்கு, அந்த வசனத்தை அபியாசப்படுத்துவதற்கு, அல்லது அந்த வசனத்தின்படி வாழுவதற்கு நமக்கு என்ன தேவையா? பொறுமை தேவையான. தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கிறோம், அது தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு நாம பலன் கொடுக்கிறதுக்கு, அந்த வார்த்தையை கேட்டு நான் கிரியை செய்வதற்கு, அல்லது அந்த வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையை நான் அபியாசப்படுத்துவதற்கு எனக்கு என்ன தேவையா இருக்குது? பொறுமை தேவையாக இருக்குது. அவை தேவ பிள்ளைகள் பொறுமையாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலன் கொடுக்கிறவளாக இருக்கணும். என்ன கேளுங்க, நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவளாக மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி நாம் பலன் கொடுக்கிறவளாக இருக்கணுமே. அப்படி இல்லாவிட்டால் அந்த விதைக்கிற உண்மையில சொல்லப்பட்டிருக்க மேல் சொல்லப்பட்டு மூன்று விதமான நிலத்துல ஒரு விதமான நிலமாக நாம மாறிவிடுவோம். ஜாக்கிரதாக இருப்போம். ஏனென்றால் விதைக்கிறவன் விதையை விதைக்கிறார், விதையில பழுதில்லை. ஒரே விதமான விதை தான் எல்லாருக்கும் விதைக்கப்படுது, ஒரே விதமான செய்தி தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே விதமான செய்தி தான் போகுது. ஆனால் விதையில பழுதில்லை, தேவனுடைய வார்த்தையில பழுதில்லை. ஆனால் நிலத்தில் இருக்கிற வித்தியாசம், இருதயங்களில் இருக்கிற வித்தியாசங்களால் கேட்கப்படுகிற வார்த்தைகள் அவர்களுக்குள்ள பலன் கொடுக்காம போறதுக்கு பிரதான காரணம் அவருடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லப்பார். அவை வார்த்தையில பழுதில்லை, நம்முடைய நிலத்தில நம்முடைய இருதயத்தில் தான் பழுதிருக்கு. நம்முடைய தேவனுடைய வசனத்தை நாம் திருத்த முடியாது, நம்முடைய இருதயத்தை நாம் திருத்த வேண்டும், நாம் அதை பண்படுத்த வேண்டும், அதை நாம் பக்குவப்படுத்தணும். ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்கிற நாம் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வோம் அறிந்தால் அதற்கு நமக்கு பொறுமை தேவை என்பதை நாம் ஆண்டு வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஆறாவது நான் அப்போதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போது நீங்க வாசித்து வசத்தை பாருங்க, 1:19 யாக்கோபு 1:19 ஆறாவது காரியம்.
என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்.
கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாம இருக்கு. ஆறாவது காரியம் பேசுறதுக்கு பொறுமையா இருங்க. முதலாவது கேட்கறதுக்கு பொறுமையா இருங்க, பிற்பாடு உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, அடுத்தது ஜெபத்துல பொறுமையா இருங்க, நம்பிக்கையில பொறுமையா இருங்க, வசனத்தை கேட்டு பலன் கொடுக்க பொறுமையா இருங்க, ஆறாவதாக பேசுறதுக்கு பொறுமையா இருங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களையும் மதிக்க நமக்கு தெரியும், மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். அப்பொழுதுதான் நாம் சொல்றதும் மற்றவர்கள் கேட்பார். சோ பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக இன்றி அமையாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:10.
பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும்.
பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். நான் மேற்குறிப்பிடப்பட்ட இத்தனை சம்பவங்களும் இத்தனை வாக்கியங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் பொறுமையிலே அது விளங்கும். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், கோபிக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்ல மாட்டார், அவசர வாழ்க்கை வாழ்றவர்களை பாக்கியவான்கள் சொல்ல மாட்டார், பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பேர சொல்றது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க நீ பொறுமை உள்ளவனாக, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றால் பொறுமை உள்ளவனாக. நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும். எங்க பொறுமை இல்லையோ அங்கே மொறுமொறுப்பு இருக்கும். முட்கோபம் இருக்க இடத்துல பொறுமை இருக்க. நான் சொல்லுற எல்லா காரியங்களும் சிந்திங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் புத்திய தருவாரா. சோ திங்க போடியும் நீ எப்படி இருக்கிற, உங்களுடைய வாழ்க்கையில பொறுமை இருக்குதா? தேவன் அறிவார், நீ அறிவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கிற விரும்புகிற பொறுமை காணப்படாவிட்டார் ஆண்டவரே நாம் வந்தாலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவர் நாம் பொறுமையுள்ள ஒரு மனுஷனாக இருக்கும், மற்றவர்கள் விடுகிற தப்பிதங்கள் நாம் பொறுத்துக் கொள்வனாக இருக்கும், அப்பொழுதுதான் என்னுடைய தப்பிதங்களை மற்றவர்களும் பொறுத்துக் கொள்வார். படுபோல தேவரே நீரும் அப்பொழுதுதான் என் தப்பிதங்களை பொறுத்துக்கொள்ளும். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. இந்த கருமானவர்களே, தேவை நமக்கு பொறுமை. இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமாக இருந்தால், இதை கடைபிடிப்புமாக இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் பெருகும், சபையில சமாதானம் பெருகும், ராஜ்யம் வளரும், தேவருடைய நாமம் பயப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லோரும் எழுந்திருப்போம்.